الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وشفيعنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر الحديث او كما قال عليه الصلاه والسلام رواه البخاري وعليكم الله ورحمته சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபா தாபியன்கள் மேலும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டார்கள். மேலான அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றி வாழ்ந்திருக்கும் என்று தர்மி சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ கட்டளைத்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியாக்கும் செய்து கொள்கின்றேன். இத்தப்புள்ளோம் மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் அவர்களுடைய உடைமைகளை அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுடைய உயிரை அவர்களுக்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அது அனைத்தையும் பாதுகாப்பதற்காக வேண்டி ஷரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் அவைகளுக்கு அமைவாக அமைத்து வைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் கண்ணியமாக வாழ வேண்டும், ஒரு மனிதன் செல்வந்தனாக வாழ வேண்டும், ஒரு மனிதன் சந்தோஷமாக சுகதேகியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும், இவ்வாறு அவனுடைய ஆரோக்கியத்துக்கு இடையூறு செலுத்தக்கூடியவைகள், அவனுடைய சொத்துக்கு இடையூறு செலுத்தக்கூடியவைகள், அவனுடைய கண்ணியத்திற்கு இடையூறு செலுத்தக்கூடியவைகள், இவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாதித்துவிடக்கூடாது, அவைகள் ஊடுருவி அந்த மனிதனுடைய வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகக் கூடாது என்பதற்காக வேண்டி சரியத்தினுடைய அதிகமான சட்டங்கள் இவைகளுக்கு தோல்வாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு மனிதன் கண்ணியமாக வாழ வேண்டும், அந்த மனிதன் கண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வம்சம் சிறந்ததாக இருக்க வேண்டும், அவனுடைய குடும்ப வம்சம் மக்களால் போற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பாறு இல்லை என்று சொன்னால் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட மாட்டார்கள், அவர்கள் மரியாதை செலுத்தப்பட மாட்டார்கள். ஒரு மனிதனுடைய வம்சம் எவ்வாறு சீர்குலைகின்றது, ஒரு மனிதனுடைய வம்சம் எவ்வாறு நாசமாகின்றது என்ற விஷயத்தை சரியை உற்றுநோக்கும் பொழுது அழகான முறையிலே தெரியப்படுத்துகின்றது. ஒரு மனிதனுடைய வம்சத்தை சீர்குலைக்கக்கூடியது சினா, இந்த சினா ஹராம். ஏன் ஒரு மனிதனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய கண்ணியத்துக்கு சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய இந்த சினாவை ஹராமாக்குகின்றது. அது மட்டுமில்லாமல் ஒரு மனிதன் சினா செய்து விட்டாரு, ஒரு மனிதனுடைய கண்ணியத்துல விளையாடிட்டாரு, ஏனென்றால் சினாவின் மூலமாக ஒரு குழந்தை உருவாகிட்டு சொன்னா அந்த குழந்தை இந்த சமுதாயத்துல மதிக்கப்படக்கூடியதாக இல்லை, அந்த பிள்ளைக்கு உலகத்திலும் மதிப்பில்ல, சரியத்தினுடைய பார்வையும் அந்த குழந்தைக்கு மதிப்பில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு தந்தை ஒப்பா தாங்கிட்டார் என்று சொன்னா அவருடைய சொத்துகள் குழந்தைகளுக்கு அழகான முறையில பங்கிட்டு கொடுக்கப்படும், ஆனால் ஒரு குழந்தை சினாவின் மூலமாக ஹராமான முறையில பிறந்திருச்சா அந்த தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் மத்தியில எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, அவருடைய சொத்திலிருந்து இந்த குழந்தைக்கு சொத்து கூட கிடையாது. இந்த அளவுக்கு வன்முறையான தண்டனைகளை வன்முறையான முறையில கண்டிக்க காரணம் என்ன, ஒரு மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும், அவனுடைய வம்சம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனாலதான் சினா செஞ்சிட்டார் என்று சொன்னா அவர் திருமணம் முடிக்காதவராக இருந்தா 100 கசேடி அடிக்கோணம், அவர் திருமணம் முடித்தவராக இருந்தால் அவரை கல்லெறிஞ்சு கொலை செய்ய வேண்டும். இதான சகோதரர்களே கடுமையான தண்டனைகளை தாரது சரிய ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தமான விஷயம், மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன், இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு மானம்
அதே மாதிரி ஒரு மனிதனுடைய செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும். செல்வத்தின் மூலமாகவும் மனிதன் கண்ணியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சரியத் அறிவிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பாருங்க. ஒரு மனிதர் திருடிட்டாரு, களை எடுத்துட்டாரு, பெருமதியான அந்த களை எடுத்துட்டாரு என்று சொன்னா சரியத் சொல்றவருடைய கையை வெட்ட சொல், களவு எடுக்கிறதுக்காக வேண்டி கையை வெட்ட சொல்ல காரணம் என்ன? சாதாரண களவு இன்னைக்கு எங்களுடைய பார்வையில பேச போனா களவு எடுக்கிறது ஒரு குறையாக கூட நாங்க பேசுறது இல்ல. அத சாதாரணமாக இங்க களவு பேசிருச்சு, இங்க களவு பேசிருச்சுன்னு சொல்லுது. ஆனா சரிய பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமானது. சொல்லது ஒரு மனிதர் களவு எடுத்துட்டாரா அவருடைய கை வெட்டப்பட வேண்டும். ஏன் சொல்லுது? ஒரு மனிதனுடைய கண்ணியத்தோட சம்பந்தப்பட்டது அவனுடைய சொத்து செல்வங்கள். அந்த சொத்து செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. அது மட்டும் இல்ல, ஒரு ஆள் வீட்டுக்குள்ள புகுந்துட்டாரு, இவரை பயங்காட்டுறாரு, உயிர் அச்சுறுத்தல் கொடுக்கிறாரு, சொத்தெல்லாம் தர சொல்றாங்க. அந்த மனிதனை கொலைக்கிறதுக்கு இந்த மனிதனுக்கு சரியா அனுமதி? ஒரு மனிதர் மண்கொள்ள அடிக்கிறாரு, கொள்ளையை அடிக்கிறாரா, அவருக்குரிய தண்டனையாக கொலையை நிர்ணயிக்க? ஏதான சகோதரர்களே, ஏன் ஒரு மனிதனுடைய சொத்து பாதுகாக்கப்படும்? அதே மாதிரி ஒரு மனிதனுடைய அறிவு அதன் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அது பேரளிக்கக்கூடிய விஷயங்களா அதற்குரிய தண்டனையும் சரியா கடுமையாகத்தான் இருக்கு. ஒரு மனிதனுடைய புத்தியை நாசமாக்கக்கூடிய ஒரு செயல், மதுபானத்தை அருந்திட்டாரு, போதை பொருட்களை பாதிக்கிறாரு, ஒரு மதுபானம் அருந்தக்கூடியவருக்குரிய தண்டனை என்ன? குடிச்சது மதுபானம், அதன் மூலமாக புத்தி பேதலிக்குது, மானதண்டப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாரா? அவருடைய குடும்ப அந்தத்தையும் அதன் மூலமாக குறைச்சிக் கொண்டிருக்கிறாரு. அம்மாவுடைய பார்வையில கோபத்துக்குள்ளானவராக மாறுறாரு. அவருக்குரிய தண்டனை அவருக்கு 40-80 வரைக்கும் கசையடிகளை கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதனுடைய உயிர் ஆக முக்கியமானது. இந்த உயிருக்கு பகரமாக ஒரு மனிதன் அநியாயமாக எந்த விதமான உரிமையும் இல்லாம ஒருத்தர் கொலை செஞ்சுட்டார் சொன்னா சரிய சொல்லக்கூடிய தண்டனைன்னா அவருடைய கொலைக்கு பகரமாக கொலை. சகோதரர்களே, இப்படி இந்த 4 விஷயங்கள், அதாவது உயிர், அவருடைய அறிவு, அவருடைய வம்சம், அவருடைய சொத்து, இந்த 4 விஷயத்தோட இன்னொரு விஷயமும் சேர்க்கப்படுவது, அதுதான் எங்களுடைய தீ. இந்த 5 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சீர்திருத்தமாக பூர்த்தியாக இருக்கணும். இதுல ஏதாவது சீர்குலைவுகள் ஏற்பட்டிருச்சா சரிய கடுமையான தண்டனைகளை தான் வச்சிருக்கிறது. காரணம் என்ன? இது அவரால் மட்டும் சம்பந்தப்பட்டதில்லை, அவருடைய மானம், அவருடைய குடும்பத்தினுடைய மானம், அவருடைய அதாவது அவருடைய உயிர் சம்பந்தப்பட்டது. சரிய பாதுகாக்க வேண்டிய மிக முக்கியமானது. அதனால தான் இந்த 5 சேர்த்து சொல்லுவாங்க, சரியத்தினுடைய உன்னதமான 5 நோக்கங்கள். சரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சட்டத்திட்டங்கள்ல முக்காவாசிக்கு மேலானதை நாம பார்த்துட்டோம் என்றா இந்த 5 பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சம்பந்தப்பட்டதாக பதிவிட்டு. ஏன்னா சகோதரர்களே, இந்த உலகத்துல வாழக்கூடியவனுக்கு தேவையான இந்த 4 விஷயத்தையும் பாதுகாக்கிறதுக்கு இவ்வளவு பாரதூரமான சட்டத்திட்டங்கள் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல மட்டும் இல்லாம ஆசிரத்திலையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா அவருடைய தீன் பாதுகாக்கப்படணும். அந்த தீனை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய சட்டத்திட்டங்கள் இருக்கும் என்றதை நாங்க பார்ப்போம். ஏதான சகோதரர்களே, சரியத்தினுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு, ஒரு மனிதனுடைய தீனை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் தொழுகை, நோம்பு, ஹஜ்ஜி, ஜகாத்து இப்படியான பல கடமைகள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதனுடைய சொத்து, இது பாதுகாக்கப்பட வேண்டியதுதான். ஆனா அந்த சொத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புத்தி பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு 4 விஷயத்தையும் பாதுகாக்கிறாங்க. முஸ்லிம்களுக்கும் காப்பர்களுக்கும் மத்தியில் திருச்சி காட்டக்கூடிய ஒரு அமலாக இருக்கும் என்று சொன்னால் அது கொள்கையாகத்தான் இருந்தது. ஒரு காசி தர மாட்டான், ஒரு முஸ்லீம் 5 கொள்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கணும். ஏன்? அவர் தீனை பாதுகாக்கணும். தீனை பாதுகாக்கணுமா? இந்த நேரம் அல்லாஹ்வினுடைய சிந்தனையில இருக்கணும். அல்லாஹ்வினுடைய சிந்தனையில இருக்கக்கூடிய மனிதர் பல கொடுபோக்காங்க வேலைகள்ல சீர, அதாவது அவருடைய வேலைகள்ல ஈடுபடும் பொழுது மறக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் பொழுதும் கூட மறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு நாளைக்கு 5 தடவை அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் எங்களுக்கு தொழுகை மூலம். நீங்க அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடவா? சகோதரர்களே, 50 வக்துகள் ஏதாவது கிப்டாக கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உலகத்துல எங்களுக்கு மிகவும் பெருமதியான, எங்களை மிகவும் நேசத்துக்குரியவர், எங்களுக்கு மிக்க விருப்பமான ஒருத்தர் ஒரு கிஃப்ட பங்குட்டு சொன்னா, அந்த கிஃப்ட பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக இருப்போம்? அந்த கிஃப்ட்ல தூசிப்பட விட மாட்டோம், அந்த கிஃப்ட டெய்லி பார்ப்போம், அந்த கிஃப்ட டெய்லி தொடக்கி வைப்போம். சின்ன பிள்ளைகள் அதுக்கு பக்கத்துல போனேன்னு சொன்னாலும் சொல்லுவோம், அதுக்கு பக்கத்துல போயிருக்கிறாங்க, அது மிச்சம் பகுமதியானது, இன்னால் தந்தது, பாதுகாக்க வேண்டியது. மேலான சகோதரர்களே, இவ்வளவு பயங்கரமாக, இவ்வளவு மிகவும் மிக கடுமையாக பாதுகாக்கப்படுவது உலகத்தில் ஒரு மனிதர் தரக்கூடிய கிஃப்ட். ஆனா இந்த உலகத்துக்கே ரஹ்மத்தாக வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடிய ரப்பினால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அல்லவா சொல்லுங்க. ஆனா இந்த கிஃப்ட எங்கள கையில தந்திருக்கிறாங்க, எங்களை வாழ்ப்பாக்கு கிடைச்ச கிஃப்ட் எங்களை கையில தந்திருக்கிறார். மகனே, இதை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக்கோ, எவ்வளவு பேருதலாக பாதுகாத்துக் கொள்வோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட உம்மத்தாகி எங்களை கையில தந்திருக்கிறாங்க, இதை நீங்க பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு நாங்க அதை எந்த அளவுல பாதுகாக்கிறோம் என்றத சிந்திக்கும். 50 வக்து கிஃப்டா கிடைச்சிச்சு, யாரும் கிஃப்ட் கிடைக்க போகல, இந்த குறைச்சிட்டாங்க, இப்படியான பெருமதியான கிஃப்ட் வாணம், இப்படி யாரும் சொல்றது இல்ல. ஏ, கிஃப்ட் என்றது அன்பளிப்பு, சந்தோஷமாக கொடுக்கிறது, அதை சந்தோஷமாக வாங்கிக் கொள்றது தான் முறை. ஆனாலும் உம்மத்தினுடைய ரஹ்மத்தை பார்த்து, உம்மத்து கஷ்டப்படுவாங்கன்றத பார்த்து, அல்லாஹ் கிஃப்டா கொடுத்த அந்த தொழுகையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மத்தியில நடந்த சம்பாஷணையின் மூலமாக 30 தடவை அல்லாஹ்விடத்துல பேசி குறைச்சி 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 5 வக்து தொழுகைகளாக கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 5 இதையும் குறைங்க. அவர் உண்மையை தான் சொன்னாரு, ஏ, நாங்க சக்தி பெற மாட்டோம். ஏன்னா சகோதரர்களே, ஒரு கிஃப்ட குறைக்க சொல்லி யாரும் கேட்பாங்களா? ஆனா ரசூலுல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொண்டு கிஃப்ட குறைக்க சொல்லி கேட்டாங்க, அல்லாஹ்வும் குறைச்சு கொடுத்தான். ஆனா சொன்னாங்க, இதை விட குறைக்கிறதுக்கு எனக்கு வெட்கமாக எந்த அளவுக்கு எழுமோ அந்த அளவுக்கு பேசி அதை குறைச்சிட்டாங்க. எங்களிடத்துல கொண்டு தந்தாங்க. ஆனா இந்த 5 நேர தொழுகைகளை நாங்க எப்படி தொழுது கொண்டிருக்கிறோம் என்ற சொல்லி. ஏன்னா சகோதரர்களே, நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்னென்றா, இந்த உலகத்துல பெரிய பெரிய தண்டனைகள் எதற்கெல்லாம் சொல்லப்பட்டு, ஒரு மனிதர் கொலை செஞ்சிட்டாரு அவரை கொலை செய்யும், ஒரு மனிதர் சினா செஞ்சிட்டாரு அவரை கல்லறிஞ்சு கொலை செய்யும், இப்படி பெரும் பாவங்களுக்கு தான் ஒரு சரியத்துல கொலை தண்டனமாக இருக்கு. கொலை செய்யணும் என்று சொல்லி சரியத் ஒரு மனிதனுக்கு தண்டனையை நிரூபிக்குதுன்னு சொன்னா, தண்டனையை கொடுக்குதுன்னு சொன்னா, அது ஆகப்பெரிய பெரும் பாவம் செய்த ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்குது. ஆனால் இன்னொரு பாவத்துக்கு சரியத் சொல்லக்கூடிய தண்டனை, இதுவும் ஆகப்பெரிய பாவம் என்றதை நாங்கள் மறந்துடக்கூடாது. சகோதரர்களே, ஒரு மனிதர், ஒரு முஸ்லிமான மனிதர் தொழுகையை மறுக்கிறார், என்ன சொல்றாரு, எனக்கு தொழுக கடமை இல்ல, நான் தொழ தேவை இல்ல, நான் நோம்பு பிடிக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ்ஜி செய்வேன், இது எல்லாத்தையும் செய்வேன், ஆனா தொழுக எனக்கு கடமை இல்ல என்று ஒரு மனிதர் சொல்றாரா? சரியத்தியருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? சரியத்தியருக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? இவர் உலகத்துல வாழ தகுதி இல்லாத, இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவர்கள் யாரு? சரிய சொல்லுது ஒரு மனிதர் முஸ்லீம் தான், கலிமா சொல்லிருக்கிறாரு, நோம்பு பிடிக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, ஹஜ்ஜி செய்கிறாரு, ஆனா ஒரு வார்த்தை தொழுக எனக்கு கடமை இல்லை என்றாரு. இவருக்குரிய தண்டனை என்ன? இவர் உலகத்துல வாழ தகுதி இல்லாரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் அதற்கு அவ்வளவு சித்திகளில் அவருடைய காலத்துல நடக்குது. ஒரு கூட்டம் ஜக்காத் தர முடியாதுன்னு சொல்லி தடுத்துட்டாங்க, சொல்லுறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க, கலிமாவும் சொல்லி இருக்கிறாங்க. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால ஜக்காத் இல்ல, நாங்க ஜக்காத் கொடுக்க மாட்டோம், ஜக்காத் எங்களுக்கு கடமை. அதாவது அவங்க சித்திகளையும் தான் அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் ஜக்காத் தரலையோ அவர்களோட தான் தோறிது, இலகிய மனம் படைச்சவரு. ஆனா சரையத்துக்கு நொண்டு வரும் பொழுது அவருடைய ஆக்ரோஷம் வெளிப்படுவது மிகவும் கடினமானவர். அதற்கு உமர் அலி அல்லாஹ்வும் அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ்வை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கனிமாவை சொன்ன ஒரு மனிதர் நீங்க எப்படி கொலை செய்ய, அவரோட எப்படி அவங்களுக்கு யுத்தம் செய்ய, அவர் முஸ்லீம் அல்லவா? அதுல அபூபக்கர் சித்திக் அலி அல்லாஹ்வை சொன்னாங்க, தெளிவுபடுத்தினாங்க, ஒரு மனிதர் நோம்பு பிடிக்கிறாரு, ஹஜ்ஜி செய்யறாரு, நோம்பு அதாவது ஜகாத் கொடுக்கிறாரு, ஹஜ்ஜும் செய்யறாரு, அவரை கொலை செய்ய முடியாது, இல்லாத ஏதாவது உரிமை மூலமாக கொள்ளேரும், அவர் இஸ்லாத்திற்கு ஒரு கடமையை மறுக்கிறாரா? அவர் முஸ்லீம் இல்ல, கடலை ஏற்றுக்கொள்ள இயலாமா? அவருக்குரிய தண்டனை கொலதால் அவர்களோடு யுத்தம் செய்ய முடியும் என்ற திட்ட தெளிவாக ஆணித்தரமாக இருக்கும் எல்லாம் அவர்களுக்கு அவர்கள் அவபக்க சித்திகள் எல்லாம் வழங்கப்படும். சகோதரர்களே, அதே மாதிரி தான் ஒரு மனிதன் தொழுகையை மறுக்கிறாரு, தொழுகையை ஏற்றுக்கொள்றார் இல்ல, அவருக்குரிய தண்டனை அவர் உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவர், அவருடைய நிராகரிப்புக்காக வேண்டிக்கொள்ள செய்யும், அவரோட காசு என்ற படிக்க கொலை செய்யப்படும். அவர் நோம்பு பிடிச்சு கொண்டிருந்தாலும் சரி, அச்சு செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, இந்த காப்பிடுத்துக் கொண்டிருந்தாலும் சரி, தொழுகையை மறுக்கலாம். ஆனா சிலர் யோசிப்பான், நாங்க தொழுகையை மறுக்கல, நாங்க தொழத்தான் செய்யணும், என்ன செய்ய கொஞ்சம் வேலை பழு கூட, அதனால எங்களுக்கு கொஞ்சம் தொழுக மிஸ் ஆகிக்கொண்டு. வேளாண் சகோதரர்களே, அவருக்குரிய தண்டனையையும் சரியற்று. என்ன தண்டனை தெரியுமா? ஒவன் தனக்கு தகாவுன, ஒரு மனிதன் தகாவுனன் தொழுவோ காவிட்டுட்டாரு, அதாவது நினைச்சா தொழுவாரு, நினைச்சா தொழுகிய விட்டுடுவாரு, நுகர் மிஸ் ஆயிடுச்சா அது அப்பருக்கு வந்து கலா கூட செய்யல, அப்பர் நேரத்துக்கு வந்து அப்பறம் மட்டும் கொடுத்துட்டு போறது, கலாவாயின தொழுகைகள் கலாவாக பேசுவோம், தொழுகைக்கு நேரம் கிடைச்சா வந்து தொழுது கொள்வது, நேரம் கிடைக்கலாட்டி தொழுவது இல்ல, கடையில கடுமையான வேலை, இதுல ஓ கிடைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தொழுவ போனா தான் கிடைக்கும், அதுக்காக வேண்டி கடையில இருக்கிற நேரம் மட்டும் தொழுது கொள்வது, வீட்டுக்கு வந்தா தொழுகையை விட்டுடுறது, கடைக்கு போறதுக்கு லேட்டாக தொழுகிறதில்லை அவருக்குரிய தண்டனை அவரும் உலகத்தில் அவருக்கும் உலகத்துல வாழ தகுதி இல்ல. இன்றைக்கு உலகத்துல நாங்க சொத்துக்காக வேண்டி தற்கொலை செஞ்சு கொண்டாரு, கொலை செய்யப்பட்டாரு, மானம் போச்சேன்னு சொல்லி தற்கொலை செஞ்சு கொண்டாரு, அவர் கொலை செய்யப்பட்டாரு, இப்படி பல சம்பவங்களை கேட்கிறோம், அதாவது பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா ஒரு மனிதன் தொழுகை இல்லாததுக்காக வேண்டி தன் உயிர் மாய்த்து கொண்டார் என்ற சம்பவம் நாங்க எதிலையும் கேட்டதில்லை. ஆனா சரிய சொல்லுது, அவரையும் கொலை செய்யணும், ஆனா அவர் காசிறந்த படிக்கு கொலை செய்யறதில்லை, அவருக்குரிய குற்றம் பரிகாரமாக நிலைமைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் அவர்களுடைய சொத்துக்களை இறக்கக்கூடிய நிலைமை, அதாவது இப்ப அண்மையில வந்த புயல் காற்று இல்லாம அண்மை அதுக்கு முன்னால ஒரு வெள்ள பெருக்கினால மிச்சம் பேர் கஷ்டப்பட்டாங்க. இந்த நேரத்துல பலரும் பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா வாழ்ந்த மனுஷன் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் அடிச்சு கொண்டு போயிட்டு இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மனிதர் அப்பா தாயிட்டு என்று சொன்னா சொல்லுவாங்க, ஐயோ சந்தோஷமாக வாழ்ந்தாரு, எவ்வளவு நல்லா இருந்தாரு, ஆனா என்ன செய்ய, எல்லாம் கொண்டு வந்துச்சு, தண்ணீர தாண்டிட்டாரு, போட்டா போயிட்டுட்டாரு. இப்படி ஒரு மனிதனுடைய சொத்து போனதுக்காக வேண்டி, உயிர் போனதுக்காக வேண்டி, மானம் போனதுக்காக வேண்டி, எத்தனையோ விஷயங்களுக்காக வேண்டி நாங்க கவலைப்பட்டு நேர மணித்தியால கணக்குல பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா நாங்க யாரும் மூத்தா போன ஒரு மனிதரை பார்த்து ஐயோ அநியாயம் தொழுகை இல்லாம அப்பா தாயிட்டாரு, இவர் நாளை நரகத்துக்கு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவாரு, சந்தோஷமாக நல்லா வாழ்ந்த மனுஷன் ஆனா தொழுக மட்டும் இல்லாம பேசிட்டேன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்கிறான்னு பார்த்தா விரல் விட்டு என்ன கூடியவர்கள் கூட இல்லையா? சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொண்டு இருந்தாலும் தொழுகை என்று வரும் பொழுது அதனுடைய தாக்கம் எங்க உள்ளத்துக்கு வருவதில்லை, தொழுகையினுடைய சத்தம் கேட்குது, ஆனா மஸ்ஜிதுக்குள்ள வாரத்துக்கு முடியல. எந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமை என்று சொன்னா, பாதையோரங்கள்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள்ல அந்நியவர்கள் அவர்களுடைய வாகனங்கள்ல போகக்கூடிய நேரம் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த மியூசிக்க மஸ்ஜிதே என்றதுக்காக வேண்டி குறைக்கிறாங்க, ஆஃப் பண்றாங்க. ஆனா சத்தமாக போட்டுக்கொண்டு ஒரு மனிதர் போறாரு, வெளியே எட்டி யாரப்பா இது, தொழுற நேரத்துல சத்தமாக இப்படி பாட்டு போட்டுக்கொண்டு போறேன்னு சொல்லி எட்டி பார்த்தா விளங்கும், அது ஒரு முஸ்லிம் மானாக இருக்குமே தவிர அந்நியர்களாக கூட இருக்காரு. அந்நியர்கள் விளங்கி செய்வாங்க, ஆனா இன்றைக்கு எங்களை முஸ்லிம்கள் ஆக மோசமாக செய்வாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த கழுத்தறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கழுத்த போதி என்று சொல்லுவாங்க, இதுக்கு பக்கத்துல வந்தா ஹார்ன் கூட அடிக்கலாம், போட் போட்டு ஏன் அவர்களுடைய மதம் அவர்களுடைய மதத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி இவ்வளவு சட்டதிட்டங்கள். ஆனா மஸ்ஜிதுகளுக்கு மத்தியில மஸ்ஜிதுகளுக்கு பக்கத்தால எங்கட முஸ்லிம் சமுதாயத்துல எங்கட முஸ்லிம் தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்கள் எங்கட முஸ்லிம்களாகவே வாழக்கூடியவர்கள் சவுண்டா பாட்டுக்கொண்டு பாட்டு போட்டுக்கொண்டு போறாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கேவல். முழு நாட்டிலையுமே வரக்கூடிய வாகனங்களுக்கு ஹோன் அடிக்க கூடாதுன்னு போர்டு போட்டிருக்குது. இங்க பள்ளி வாசல்ல பள்ளிக்குள்ள சத்தத்தை உயர்த்தாதீர்கள் பள்ளிக்குள்ள யாரும் பேசாதீர்கள் என்று போட்டா அதை கேட்கறதுக்கு யாரும் இல்ல. ஆனா அங்க ஹோன் அடிச்சா பயன் அடிப்பானே இந்த பயம் அதனால ஹோன் அடிக்கிறாங்க இல்ல இங்க யாரு இருக்கு கேட்கறதுக்கு அதனால கண்டபடியும் பேசிக்கொண்டும் கண்டபடி சிரிச்சிக்கொண்டும் மஸ்ஜிதுக்குள்ள வரோம் பழைய நண்பர்கள் சந்திக்கக்கூடிய இடமாக மஸ்ஜிதுக்குள்ள வரோம் பிசினஸ் பார்த்தஸ்மார் பேசிக்கொள்ளக்கூடிய இடம் மஸ்ஜிதுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. கவலை சகோதரர்களே அப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எந்த அளவுக்கு எங்களை தீனை பாதுகாக்கிறோம் என்று பார்த்துட்டோம் என்றா எங்களை உலக வாழ்க்கைக்கு தேவையான நாளையும் பாதுகாக்கிறதுக்கு ரப்பு பொறுப்பெடுத்திருக்கிறார் ரப்பு பொறுப்படுத்திருக்கிறார் எங்களை உயிர் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டிய கடுமையான தண்டனைகள் மானம் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டிய கடுமையான தண்டனைகள் ஆனா தீன் பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டி நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தா அதுல எல்லாரும் ஜீரோவாகத்தான் இருந்தது. எல்லாரும் சகோதரர்களே ஒரு மன ஒவ்வொருத்தரும் நாங்க சிந்திக்கோணும் எங்களுக்கு தெரியும் இமாம் ஜமா தோட தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும் ஒரு ஒத்த தொழுதுட்டேன்னு சொன்னாங்க அஸ்லாத்து வைதலா தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கு வராது அஸ்லாத்து அஞ்சு நேர தொழுகைகளும் ஒரு ஜும்மாக்கு இன ஜும்மா ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது கப்பாரத்துல் லிமா பைனஹா இவர் ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் மத்தியில சரியான முறையில அஞ்சு நேர தொழுகைகளையும் தேடி சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லவா போன ஜும்மால இருந்து இந்த ஜும்மா வரைக்கும் எனக்கு ஒரு ஜெமா ஜெமா சரி மிஸ்ஸா அல்ல என்று சொல்லக்கூடியவங்க யாரால சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. சரி இமான் ஜமாத்தை விட்டுடுவோம் ஒரு நேர தொழுகத்தர் எனக்கு கலாவாக அல்ல நான் கொஞ்சம் லேட் ஆகித்தான் சொல்லுவேன் ஆனால் உகர் அசருக்கு முன்னால அசர மகரிபுக்கு முன்னால மகரிப இஷாவுக்கு முன்னால இஷா சுபாவுக்கு முன்னால சுபா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால நான் தொழுதுட்டேன் என்று சொல்லி யாருக்கு கை தூக்கி சொல்லு சொல்ல முடியாது. காரணம் என்ன அந்த அளவுக்கு எங்களுடைய தொழுகையினுடைய மகத்துவம் எங்கள் உள்ளத்துல ஊறி பேசியிருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா சகோதரர்களே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையினுடைய பெருமதி தெரியாது எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அமல்லையும் கிடைக்கக்கூடிய நன்மையினுடைய பெருமதி தெரியாது. ஒரு மனிதருக்கு சொல்றாங்க நீங்க எல்லாரும் இந்த நேரத்துக்குள்ளால இந்த கடைக்கு வந்துட்டீங்க என்று சொன்னா உங்க எல்லாருக்கும் தங்கத்துல 1 pound கிடைக்கும் என்று சொன்னா அந்த நேரத்துக்கு முன்னால போய் சேரக்கூடியவர்களை பலர் நினைப்பாங்க. ஆனா தொழுகையை மாந்தி மாத்தோட தொழுதா 27 மடங்கு நன்மை என்று சொல்லப்படுவது அந்த தொழுகையை தொழுகிறதுக்கு யாரும் இல்லை. சகோதரர்களே இன்றைக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் அவ்வளவு நன்மை கிடைக்கும் அது மலையளவு நன்மை கிடைக்கும் அந்த மலையளவு நன்மை கிடைக்கும் இந்த மலையளவு நன்மை கிடைக்கும். உதாரணமாக ஜும்மாவுக்கு நேரத்தோட வரக்கூடியவர்களுக்கு ஒரு ஒத்தாட்ட அடுத்து குர்பான் செஞ்ச நன்மை கிடைக்கும் அவர்களுக்கு பின்னால இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு ஒரு மாச குர்பான் செஞ்ச நன்மை கிடைக்கும் மூணாவதாக வரக்கூடியவருக்கு ஒரு ஆட்ட குர்பான் செஞ்ச நன்மை கிடைக்கும் நாலாவதாக வரக்கூடியவர்களுக்கு அதாவது நேரத்தை குறிப்பிட்டு இமாம் குத்துபா அதாவது அதான் சொன்னத்துல இருந்து குத்துபாவுக்கு இமாம் ஏறும் வரை நெரிக்கக்கூடிய அந்த தருணத்தை ஆறாக பிரிச்சு அந்த நேரத்துக்கு உள்ளாக வரக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இது ஒரு பழையின் சில இமாம்களுடைய கருத்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நேரங்களை பிரிச்சிருக்கிறாங்க காலையிலிருந்து ஜும்மா வரைக்கும் நேரத்தை பிரிச்சிருக்கிறாங்க அதான் சொன்னத்திலிருந்து ஜும்மாவுக்கு மிம்பர்ல ஏறும் வரையில நேரத்தை பிரிச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு இமாம்களும் பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு இமாமின் பேர் அதாவது ஒரு சில இமாம்களுடைய கருத்துப்படிக்கு இமாம் குத்துபாவுக்கு ஏறும் வரையில அது வரைக்கும் வரக்கூடியவர்கள் இமாம் குத்துபாவுக்கு ஏறிட்டாரா மலக்குமார்கள் அவர்களுடைய ஏடுகளை சுருட்டிட்டு குத்துபாவ கேட்கறதுக்காக வேண்டி உட்கார்ந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னால வரக்கூடியவர்களுக்கு எந்த நன்மைகளும் இல்ல வெறுமனே கடமையை நிறைவேற்றிட்டு போறாங்களே தவிர நன்மையை எதிர்பார்த்து வரல. நேரத்தோட வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகம், மாடு, ஆடு, கோழி, முட்டை என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த நன்மை எடுத்துக்கொள்றதுக்கு நாங்க தயாரில்லை. எங்களுக்கு எப்ப இந்த நன்மையினுடைய பெருமதி விளங்கும் தெரியுமா? இப்ப எங்களுக்கு நிறைய கிடைக்குது, ஆனா நாங்க ஏற்றுக்கொள்றோம் இல்ல. ஆனா ஒரு நன்மையினுடைய பெருமதி எங்களுக்கு எப்ப விளங்கும் என்று சொன்னா, நாளை கியாமத்து நாள், அதாவது நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நன்மையும் தரித்தவனாக இருக்குது, தீமையும் தரித்தவனாக இருக்குது. இப்ப இவருக்கு தேவை ஒரே ஒரு நன்மை. இவருடைய நன்மை ஏறி கூடியிருக்கேன்னு சொன்னா இவர் சொர்க்கம், அப்படி இல்லைன்னு சொன்னா இவருடைய நிலைமை ஆக மோசம். சொர்க்கத்துக்கு போக இல்லாம திண்டாடக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? யோமயத்யர்ருல் மர்உமின் அஹி வ உம்மிஹி வ அபீ வ சாஹிபதிஹி வ பனீ லிகுல்லி இம்ரின் மின்ஹும் யௌமஇதின் ஷஅ்னு யுக்னி. அந்த நாள் தந்த சகோதரனை பார்த்து ஓடுவா, தாய் குழந்தையை பார்த்து ஓடுவா, தந்தை குழந்தையை பார்த்து ஓடுவா, தந்தை கணவன் மனைவியை பார்த்து ஓடுவா, மனைவி கணவனை பார்த்து ஓடுவாங்க. என்ன காரணம்? ஒரு நன்மை கேட்டுவாரோ சரியா, கொடுத்து கொள்ள முடியாத நிலைமை, கொடுத்துதான் நான் இக்கட்டான சூழ்நிலைக்கு மாட்டிக்கொள்ளணுமே என்ற நிலைமை. அந்த நேரத்தில் அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தெரியும் அந்த ஒரு நன்மையினுடைய பெருமை. இன்றைக்கு எங்களுக்கு விளங்குது இல்லை, அதனால கணக்கு எடுக்கிறோம் இல்ல, லேட் ஆகி வாரோம், லேட் ஆகி எல்லாத்தையும் செய்யறோம். உதாரணமாக இன்றைக்கு ஹுத்பாவுக்கு ஏறக்கூடிய நேரம், இந்த மஸ்ஜிதுல பன்னீர் அறவாசிக்கு கூட ஆட்கள் இல்ல, ஏறின நேரம் மலக்குமார்கள் கூட சுருள்களை, அதாவது ஏடுகளை சுருட்டி உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கு பின்னால வந்தவர்கள் எல்லாம் கடமையை நிறைவேற்றார்களே தவிர நன்மையை எதிர்பார்த்து வரல. சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், எங்களுடைய வீட்டை பாதுகாக்கிறதுக்காக வேண்டித்தான், எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டித்தான், நாங்கள் ஈருலகிலும் வெற்றியாளர்களாக மாறணும் என்பதற்காக வேண்டித்தான். சரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள், கடமைகள் எல்லாம் அந்த நாள் எங்களுக்கு அந்த ஒரு நன்மையினுடைய பெருமதி எங்களுக்கு வேணும். ஏதாவது சகோதரர்களே சொல்லுவாங்க, நேரம் பொறுமதியானது. இந்த நேரத்தினுடைய பொறுமதி யார்ட்ட கேட்கணும் தெரியுமா? ஒரு மனிதர் ஓடி ஓடி போறாரு, பஸ்ஸுக்காக வேண்டி ஓடி போறாரு, 9 மணிக்கு ஆபீஸ்ல நிக்கணும், 9:01 ஆபீஸுக்கு போனாலும் அந்த நாள் லீவாகத்தான் கணிக்கப்படும், அவருடைய சம்பளம் வெட்டப்படும். இப்ப இவருக்கு தெரியும் 9:09 மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம். அந்த ஒரு நிமிஷத்துடைய பொறுமதி அவருக்கு தெரியும். அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள் வீடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க, ஒரு செகண்ட், ஒரு நேரம், ஒரு நிமிஷம் டைம் கொடுத்திருக்கிறது, அதுக்குள்ளால அவர்களுக்கு சொல்லப்பட்டது செஞ்ச அவர்கள் நின்ன அவர்களுக்கு தெரியும் அந்த நேரத்தினுடைய பொறுமதி. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு எப்ப தெரியும் சொன்னா, அது நாளை மரணத்துக்கு பின்னால அமல்கள் நிறுத்தப்படும் பொழுதுதானே தெரியும். அந்த நேரத்தில் தெரிஞ்சு அந்த பிரயோசனம் முடியும். சகோதரர்களே, ஒரு இமாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு, அந்த நேரம் ஒரு ஜனாதா கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இமாம் தந்த மாணவர்களை பார்த்து கேட்டாங்க, இந்த அதாவது இந்த மரணித்தவருக்கு மறுபடியும் வாழ்றதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தால் அவர் எப்படி வாழ்வார்? கேட்டதோட எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கு பின்னால அவர் பாவம் செய்ய மாட்டாரு, ஏன் மரணத்தினுடைய சுவையை துவச்சிட்டாரு, அதனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாரு, பாவங்கள் எல்லாம் செய்ய மாட்டாரு, நல்ல அமல்களை செஞ்சு நல்ல ஒரு மனிதனாக மாறுவதற்கு முயற்சி செய்வாரு. இதை குர்ஆனும் தெளிவுபடுத்துது. ஒருத்தருடைய அஜல் வந்துருச்சு, அஜல் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா கொஞ்சம் பின்னு காக்குறதும் இல்ல, முன்னு காக்குறதும் இல்ல. ஆனா அவர் அந்த நேரத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? லௌலா அஹ்ரஸனி இலா அஜலின் கரீப் ஃபஸ்தக்கௌ அகும் மின ஸாலிஹீ. யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் என்னைய பின்னு காக்க கூடாதா? கொஞ்ச நேரம் என்னைய பின்னு காக்க யா அல்லாஹ், நான் நல்ல அமல்களை செஞ்சு சதக்காக்களை கொடுத்து ஒரு சிறந்த மனிதனாக உன்னிடத்துல திரும்பி வாரேன் என்று கேட்கிற நேரம் தான் இந்த பதில் கொடுக்கப்படும். மறுபடியும் உங்களைய முன்னு காக்குறதும் இல்ல, பின்னு காக்குறதும் இல்ல, நேரம் முடிஞ்சிருச்சா போயிட்டு சேரவே. அதே மாதிரி அந்த இமாம் கேட்கிறாரு மாணவர்களை பார்த்து, இந்த மனிதனுக்கு மறுபடியும் வாழ சந்தர்ப்பம் கொடுத்தா இவர் எப்படி வாழ்வார்? ஏன் மரணத்தினுடைய கஷ்டத்தை சுமந்துட்டாரு, இப்ப அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் கண் முன்னால பாத்துட்டாரு, இவர் இதுக்கு பின்னால பாவம் செய்ய மாட்டாரு, நல்ல முறையில தான் வாழ்வார் என்று சொன்னதோட அந்த இமாம் மறுபடியும் கேட்ட வார்த்தை, அல்லாஹ் இவருக்கு மறுபடியும் வாழ்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பானா என்று கேட்டான். அதுக்கு மாணவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்? குர்ஆன் சட்ட தெளிவாக சொல்லிருச்சு, எஜல் முடிஞ்சிருச்சா அவர் முடிஞ்சிருந்தார். இப்ப அந்த இமாம் விளங்கப்படுத்தினாங்க, அந்த மனிதனுக்கு வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கல, ஆனா உங்களுக்கு வாழ்றதுக்குரிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நீங்க இன்னும் மூத்தாகல்ல, உங்களுடைய மரணத்துடைய தருணத்தை நீங்க இன்னும் அடைஞ்சு கொள்ளல, அவருடைய கஷ்டத்தை நீங்க சுமந்து கொள்ளல. ஆனால் அந்த மனிதன் சுமந்தான், சுமந்ததுக்கு பின்னால வாழ வந்தால் இப்படி வாழணும் என்று நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கைத்தான் நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை. நீங்க அப்படி வாழ்ந்தீங்க என்று சொன்னா மறுபடியும் வரணும் என்ற ஆசை கூட உங்களுக்கு வராது. சகோதரர்களே, அப்ப இவ்வளவு எங்களுக்கு விளங்கணும், நாங்கள் கூட கலந்து கொள்வோம், ஆனாலும் எங்களுக்கு விளங்குதில்லை, எங்களுடைய அமல்கள் அந்த அளவுக்கு வீக்காகவே. நான் இது தொழுகையை பொதுபோக்காக விட்டவர்களையும் தொழுகையை மறுக்கக்கூடியவர்களுடைய விஷயமும் தான் சொன்னேன். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க தொழுகை என்று சொன்னா எப்படி சரி வந்துருவாங்க, ஆனா அவர்களுடைய தொழுகையினுடைய நிலைமை தான் அமோசமான நிலைமை. சகோதரர்களே, ஒரு மனிதர் தொழுகையை மறுக்கிறாரு, உலகத்துல வாழ தகுதி இல்ல. ஒரு மனிதர் இது பொதுவாக தொழுது கொண்டிருக்கிறார், உலகத்துல வாழ தகுதி இல்ல. இன்னொரு மனிதர் தொழுகிறாரு, இவருடைய தொழுகை எப்படி என்று சொன்னா இவருடைய அல்ஹம்து சூரத்துல திருத்தம் இல்ல, இவருடைய அத்தஹியாத்துல திருத்தம் இல்ல, ருகூ சுஜூத் ஒழுங்கு இல்ல, ஏனோ கடமை வாராரு தொழுகிறாரு நன்மை கிடைக்குதா கிடைக்கலையா தெரியாது, கபூலியா சிரிக்குதா இல்லையா தெரியாது, ஏனோ வந்து தொழுதுட்டு போறாரு. இவருக்குரிய தண்டனை என்ன தெரியுமா, இவருக்கு தான் சொல்லப்பட்டுச்சு பழைய புடவைகளை திருட்டி மூஞ்சின அடிக்கிற மாதிரி அவருடைய முகத்துல இருக்கு. என்னான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க எத்தனையோ பேர் தொழுகைக்காக வேண்டி வாரோம். எப்படி என்று சொன்னா ஒரு சிலர் தொழுகைக்காக வேண்டி வந்துட்டாங்கன்னு சொன்னா உலகத்துல எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் பேச்சு வந்து. இன்னும் ஒரு சிலர் தொழுகைக்காக என்ன வந்துட்டாங்கடா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சிந்திச்சு முடிச்சு. இன்னும் ஒரு சிலர் தொழுகைக்காக வேண்டி வந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு இமாந்தியமா போல தொழுது கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஒத்திலையும் சந்தேகம், ஒவ்வொரு ரக்காத்திலையும் சந்தேகம், இது ரெண்டா மூணா, இது மூணா நாலா, இது நாலா அஞ்சா, சரி இமாமோட தானே தொழுகிறோம், இமாம் சரியா தானே தொழுதிருப்பாருன்னு சொல்லி இமாமோட சேர்ந்து சலாம் கொடுத்துட்டு போறோம். சகோதரர்களே, இந்த தொழுகையினுடைய நிலைமை என்ன, இதற்குரிய தண்டனை என்ன, நிறைய தொழுதிருக்கிறாரு, பழக்கத்தாக தொழுதிருக்கிறாரு, நிறைய நிறைய அமல்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு, எல்லாம் பழைய புடவைகளை சுருத்தி முகத்துல அடிக்கிற மாதிரி அவர்களுடைய முகத்துல அடிக்க. ஆனா மேலான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. நாம கொஞ்ச காலம் தான் வாழும், இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில எங்களுடைய சொத்துக்காகவே நான் எவ்வளவு நேரம் செலவழிக்கும், எங்களுடைய குடும்பத்துக்காகவே எவ்வளவு நேரங்களை செலவழிக்கும், ஆனா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய எங்களுடைய அமளிபாதத்துக்காக வேண்டிய நேரம் ஒதுக்குறதுக்கு நாங்க யாரும் தயார் இல்லாத. சஹாபாக்களுடைய வாழ்க்கை அதுல தலைவர் எல்லாம் அவருடைய காலில் கட்டி வந்திருக்குது, காலை வெட்டி எடுக்கப்படுவது எந்த நேரம், தொழுகையினுடைய நேரம், தொழுகையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கட்டி வெட்டப்படுறது விளங்குது. அம்பு புடுங்கப்படுது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில, அவர்களுக்கு அம்ப புடுங்குறதுக்கு கூட விளங்குது. ரெண்டு சகாபாக்கள் ஒரு யுத்தத்தினுடைய தருணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேன் போட்டுக் கொண்டாங்க, நீங்க தூங்குங்க நான் எழுந்திருக்கிறேன், நான் எழுந்து நான் தூங்கக்கூடிய நேரம் நீங்க எழுந்திருங்க. ஒரு அதாவது ஒரு சகோதரர் தூங்குறாரு, இன்னொரு சஹாபி எழுந்து தொழுகைக்காக நின்று கத்திர கட்டினாரு. தூரத்துல இருந்து அதாவது உளவு உளவு பார்க்கக்கூடியவர்கள் யாரோ ஒரு மனிதர் நிக்கிறத பார்த்து அம்பரிச்சாரு, நன்கில படுவது ஆனா தொழுகையை விடுறதுக்கு மனசு இல்ல, மூணாவது ரெண்டாவது படுவது தொழுகையை விடுறதுக்கு மனசு இல்ல, மூணாவது படுவது தொழுகையை அவசரமாக முடிச்சு கொண்டு தன் தோழரை ஏற்பட்டி விட்டாங்க. ஏற்பட்டிட்டு கேட்டாங்க, நேரத்தோடனே ஏற்பட்டேன்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் இந்த தொழுகைய இன்னும் சூறா ஓடி கொண்டிருந்தேன், அந்த சூறாவ எனக்கு ஓடி முடிக்காம தொழுகையை முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு தந்த கட்டளையில பரபாடு செஞ்சிருவேனோ அந்த பயத்துல தான் நான் தொழுகையை முடிச்சேன். அதே மாதிரி இமாமுல்லா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தடவை அவர் தோட்டத்துல தொழுது கொண்டிருக்கிறாங்க, முதுகுல என்னமோ கடிச்சிச்சு, முதுகுல என்னமோ கடிச்சிச்சு, தொழுது முடிஞ்சு தன் தோழரை பார்த்து சொன்னாங்க, என்னமோ முதுகுல கடிக்கிற மாதிரி இருக்குது, தொழுது முடிஞ்சுட்டான் சொல்றாங்க, கொஞ்சம் பார்க்க சொல்லி பார்த்தா ஒரு குளவி 16 இடங்கள்ல கொத்தி இருக்குது, 16 தடவை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு விளங்கல். இது அவர்களுடைய தொழுகையினுடைய கடமை. சகோதரர்களே, எங்கள நிலைமையை பார்த்துக்கோங்க, எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கோங்க, நாங்க எவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றதை பார்ப்போம். தொழுகைக்கு வாழ்க்கை ஏன் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமாக, இன்னைக்கு சரியா எப்படி சொல்லி தருவதுன்னு சொன்னா, ஒரு தந்தையினுடைய கடமைகள்ல சொல்லி தருவது, ஒரு குழந்தைக்கு தொழுகக்கூடிய முறையை படிச்சு கொடுக்கறது தந்தையினுடைய கடமை, உதவு செய்யக்கூடிய முறையை படிச்சு கொடுக்கறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனா இன்னைக்கு தந்தைமார்கள் எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பள்ளியில் இருக்கக்கூடிய ஹதுரத்துட கடமை. சகோதரர்களே, இந்த ஹசரத்துட கடமை இல்ல. ஒரு குழந்தைக்கு தொழுகைக்கு படிச்சு கொடுக்கறது ஒரு தந்தையினுடைய கடமை, ஒரு குழந்தைக்கு ஒழுவ படிச்சு கொடுக்கிற தந்தையினுடைய கடமை. தொழுகைக்கு வரக்கூடிய நேரங்கள்ல தந்த குழந்தைகளையும் தொழுகைக்காக வேண்டி அழைத்து வரணும், அவர்களுக்கும் சொல்லக்கூடிய முறைகளை படிச்சு கொடுப்போம். ஆனா இன்றைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒவ்வொரு தந்தையுடைய ஆப்பு என்ன தெரியுமா, எந்த மகன் தொழுகைக்கு போகணும், ஆனா நான் தொடமாட்டேன். வீட்டுக்கு வேலை முடிச்சு வந்ததோட மகன்கிட்ட கேக்குறேன், ஒரு பள்ளி போனீங்களா, அசலுக்கு போனீங்களா, மகளுக்கு போனீங்களா, இஷாக்கு போனீங்களா, சுபவுலே வெளிப்பட்டு விடுவாரு, மகன் பள்ளிக்கு பேசிட்டு வாங்க. ரிட்டர்ன் அந்த மகன் ஒரு கேள்வி கேட்டாருந்தா இவர்த என்ன நிலைமை, பாப்பா நீங்க லுகர் தொழுதிங்களா, அசல் தொழுதிங்களா, மகளிர் தொழுதிங்களா, இஷா தொழுதிங்களா, சுபவுக்கு ஆப்பா மகன் வெளிப்பட்டு விட்டா, எவ்வளவு பெரிய கேவல். ஆனா அப்படி எல்லாம் செய்யறதுக்கு மகனுக்கு தைரியம் கொடுக்கறது. ஆனா மகன் பின்னால் என்ன தெரியுமா பேசுவாரு, இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, எங்களைய மட்டும் சொல்லுங்க சொல்லிக் கொண்டிருப்பாரு. பிற்காலத்துல அவரும் அதே மாதிரி ஒரு வாப்பாவாக தந்த மகனை சொல்ல வைப்பாரு, தான் சொல்ல மாட்டார். சகோதரர்களே, எங்களுடைய தீன், எங்களுடைய ஈமான், எங்களுடைய அமல்கள், நாங்க எதை அமைச்சு கொள்றோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்க எந்த அளவுக்கு சம்பாதிச்சு கொள்றோமோ அது மட்டும்தான் கிடைக்கும். வேறத்தனுடைய சமய இன்னொத்தனால சுமந்து கொள்ள முடியாது. ஒரு குழந்தை தொழுவுது, அந்த குழந்தைக்கு தொழுகைக்கு வாப்பா படிச்சு கொடுத்திருக்கிறாரா, நன்மை கிடைக்கும் இல்லையன்னு சொல்லல. ஆனா அவருக்குரிய பூர்த்தியான நன்மை இல்லை, ஏன் அவரு தொழுகை இல்லாமல். சகோதரர்களே, எல்லாத்தையும் விட கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி முடிச்சு கொள்றேன். ஒன்று நான் சொன்னேன், தொழுகையை மறுக்கிறவர்களுடைய சட்டம். இன்னொன்று சொன்னேன், தொழுகையை பொழுதுபோக்காக விடக்கூடியவருடைய சட்டம். மூணாவது சொன்னேன், தொழுறாங்க ஆனா ஏன் தொழுறோம், எதுக்கு தொழுறோம் என்று இல்லாம சொல்லக்கூடியவர்களுடைய சட்டம். நாலாவது ஒரு விஷயம் சொல்றேன், எவ்வளவு பேருதலாக தொழுதாலும் சரி, எவ்வளவு பெரிய அமளி பாரதங்கள்ல ஈடுபட்டாலும் சரி, கபூலியத்தை ஒரு அமல் கபூல் ஆகிறது அது அல்லாஹ்வுடைய கையில தான். அந்த அமல் கபூல் ஆகணுமா, அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து துவா இருக்கணும். நாங்க எங்களுடைய அமல்ல இசிக்காம தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு சொல்லுவாங்க, அது ஒரு அலாமத்து கபூல், கபூலுக்குரிய ஒரு அடையாளம். ஏன்னா சகோதரர்களே, நாங்க எந்த வக்து தொழுதாலும் சரி, ஒவ்வொரு வக்திலையும் நாங்க துவா கேட்க வேண்டியது என்ன தெரியுமா, யாருனா எங்களுடைய இந்த தொழுகைய எனக்கு நீ கபூல் செஞ்சதாக, அது கபூல் ஆகினாத்தான் அந்த தொழுகை மூலமாக கிடைக்கக்கூடியது எங்களுக்கு. ஆக மேலான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காலத்தை கழிச்சிருப்போம், இருக்கக்கூடிய கொஞ்சம் காலமாக வேண்டுமென்றாலும் இருக்கிறோம். எல்லா அமல்களையும் எல்லா ருஷ்டம் தந்திருக்கிறான், ஆனா தொழுகையில் எந்த ருஷ்டத்தையும் தரல. அதான் நான் சொல்ல வந்தது. ஏனென்றா ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறாரு, அவருக்கு நோம்ப விடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். அதாவது தூரமான ஒரு பிரயாணம் செய்கிறாரு, அவருக்கு நோம்ப விட்டுடேயும், அதை பின்னால கலா செய்யும். அதே மாதிரி ஒரு மனிதன் சுகையினம் நோயாளியாக இருக்கிறாரு, அவருக்கு கூட தொழுகையை விட்டார், அவரு நோம்ப விடுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனா தொழுகையினுடைய விஷயம் கடுமையான யுத்தம் நடக்குது, ஒத்தருக்கு ஒத்தர் வெற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட தொழுகையை விடுறதுக்கு அல்ல அனுமதி கொடுக்கல. ஐசியு ரூம்ல நிப்பாட்டி இருந்தாலும் கூட அவருக்கு தொழுகையை விடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. நிறைய பிரயாணம் செய்யறதாக இருந்தாலும் கூட தொழுகையை விடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனாலும் கொஞ்சம் ருக்த கொஞ்சம் சுருக்கி தொழுது கொள்ளையிலும் சேர்த்து தொழுது கொள்ளையிலுமே தவிர தொழுகையை விடுறதுக்கு பாதுகாக்கக்கூடிய எங்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாக்கிறதாக வாக்களிச்சிருக்கிறார்கள். இருக்கிறாயா அல்லாஹ். ஆனா எங்களுடைய அமல் இபாதத்துகளை நாங்க பாதுகாக்க வேண்டிய கடமையை உண்டாக்கி இருக்கிறாயா அல்லாஹ். அதை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக மாத்திரியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், உன்னுடைய அமலுடைய விஷயத்துல முந்தி வரக்கூடியவர்களாக மாத்திரியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், ஆனா அமலுடைய விஷயத்துல நாங்க பிந்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், முந்தி வந்த அமல்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களாக மாத்திரியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், இமாம் யாதாவது நல்ல அமல்களுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஆசை ஆர்வம் ஊற்றார்களோ அவர்களை நீ பொருந்திக்கோயா அல்லாஹ். அவர்களுடைய தியாகங்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துரியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், முஸ்லிம்கள் பல விதங்களிலே சோதனைகள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், அவர்களுடைய சோதனைகளை நீக்கிறியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், நாட்டுல பல விஷயங்கள் பல இடங்களிலேயும் பல பிரச்சனைகள் யா அல்லாஹ். அவைகளை நீ சீராக்கிறியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், சீரற்ற காலநிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், சீரற்ற காலநிலை என்றது ஒரு முஃமினுக்கு இல்லையா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடுகள் தான் யா அல்லாஹ் இது. ஏ அல்லாஹ், எங்களை பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், நாங்க செய்யக்கூடிய தவறுகளை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். அதன் மூலமாக வரக்கூடிய தண்டனைகள்ல இருந்து மக்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், எங்களையும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், முழு உம்மத்தையும் பாதுகாக்கிறியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், மோசமான பாவங்கள் வெளியாகக்கூடிய நேரத்துல தான் மோசமான தண்டனைகள் வெளியாகும் யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், மோசமான தண்டனைகளை நாங்க கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். காற்று பூகம்பம் போன்ற விஷயங்கள்ல நாங்க மாட்டிக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஏ அல்லாஹ், அவைகள்ல இருந்து எங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், முஸ்லிம்களுடைய உடைமைகளையும் சொத்துகளையும் செல்வங்களையும் அவருடைய உயிர்களையும் நீ பாதுகாக்கிறியா அல்லாஹ். ஏ அல்லாஹ், முழு உம்மத்துக்கும் ஹிதாயத் நசீபாக்கிறியா அல்லாஹ். வாஹ்ருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.